اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، وما توفیقی ولا اعتصامی الا باللہ، علیہ توکلت و الیہ انیب، حسبی اللہ، نحمده و نصلی علی رسوله الکریم، اما بعد، فقد قال اللہ تبارک و تعالی فی کلامه القدیم والفرقانه المجید، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، الم اعہد الیکم یا بنی آدم ان لا تعبدوا الشیطان انہ لکم عدو مبین وان اعبدونی ھذا صراط مستقیم ولقد اضل منکم جبلا کثیرا افلم تکونوا تعقلون، صدق اللہ العظیم۔ وقال نبینا علیہ الصلاۃ والسلام، انما الاعمال بالنیات وانما لکل امرئ ما نوی ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة يتزوجها فهجرته الى ما هاجر اليه، صدق رسول الله صلى الله عليه وسلم۔ புகழனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் தந்தாய், தௌபாவினுடைய சந்தர்ப்பங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அல்லாஹுவே உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக, ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது கலிமா என்ற அந்த உயர்ந்த வார்த்தையை சொல்லி உனக்கு பொருத்தமானவர்களாக, எந்த கடனும் இல்லாதவர்களாக, சைத்தானுடைய தீண்டுதலை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக பிரிவதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற பாக்கியம் பெற்ற மக்களில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதனுடைய வழியில் நடை ஓடுகிற நல்லவர்களில் இருந்து எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தூரமாக இருக்கிறவர்களில் இருந்து எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், வர இருக்கிற ரமதானை முழுக்க முழுக்க குர்ஆனை கொண்டு சங்கை விடுத்துகிற யா அல்லாஹ் அந்த நல்லவர்களில் இருந்து எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் உள்ள வாலிபர்களை யா அல்லாஹ் சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் உள்ள வாலிப பெண்களை கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நபி எங்களுக்கு எதை நல்லது என்று சொன்னார்களோ அந்த வழியில் முற்றிலும் பிரயாணிக்கக்கூடிய யா அல்லாஹ் அந்த மனதை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நபி எதை விட்டும் எங்களை தடுத்தார்களோ அதை விட்டு தூரமாக இருப்பவர்களிலிருந்து எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இங்கே எந்த இமாம்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ பொருந்தி கொண்டு கியாமத் நாள் வரை இது போன்ற மஜ்லிஸ்கள் உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீ உதவி புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினின் விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடரிலே கடந்த வாரங்களிலே ஷைத்தான் என்று சொன்னால் யார், ஷைத்தானுடைய அந்த அவனுடைய மகாயிதுகள், அவனுடைய கைதுகள், அவனுடைய பரப்புரைகள் எப்படி இருக்கும், அதிலிருந்து ஒரு முஸ்லிம் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது, அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் ஷைத்தானை குறித்தும் ஷைத்தானுடைய அந்த வழிமுறைகளை குறித்தும் அதனுடைய பாதுகாப்புகளை குறித்தும் நமக்கு எதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் தொடர்படியாக பார்த்தோம். அதிலே கடந்த வாரத்திலே நாம் பார்க்கிற போது ஷைத்தான் புறத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய குணங்களை குறித்து, இந்த கேரக்டரல் சேஞ்ச், பிஹேவியரல் சேஞ்ச் என்பதை குறித்து ஒரு நீண்ட செய்திகளை நாம் இந்த மஜ்லிஸிலே பார்த்தோம். அல்லாஹ் அதன்படி அமல் செய்கிற பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அதனுடைய கடைசியாக ஒரு சில செய்திகளை மட்டும் இன்றைய தினத்திலே சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் இந்த வசனத்தினுடைய விரிவுரைக்குள்ளே அந்த ஷைத்தானிடத்திலிருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லது அவனுடைய குணநலன் ரீதியாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மாற்றங்களில் பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டன. அதில் ஒன்று ரெண்டு இன்னும் இருக்கிற செய்தி, அதிலே குறிப்பாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய மைனஸ, தன்னுடைய நெகட்டிவ அல்லாஹ்விடத்திலே சொல்லுவது, இது ஷைத்தானுக்கு பிடிக்காத காரியம். பொதுவாக மனிதர்களுக்குரிய நிலையை என்ன அப்படின்னு சொன்னா, தான் எந்த காலத்திலும் எந்த தப்பும் செய்யாதவர், 100% நான் ரொம்ப கரெக்ட் என்று மக்களிடத்திலே தன்னை காட்டிக்கொள்ளுகிற ஒரு மனோநிலை இயற்கையாக மனிதனுக்கு உள்ளது. இதையே மனிதன் என்ன செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் அப்ளை பண்றான், யா அல்லாஹ் நான் இப்படிலாம் நல்லது செய்யறேன், நீ எனக்கு ஏன் ஒழுங்கான செயலை செய்ய மாட்டேங்கிற, நான் 5 வேளை தொழுகிறேன் கான்ட்ராக்ட் படி, நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஹஜ்ஜுக்கு போறேன், என்ற எவ்வளவு நல்ல குணங்கள்லாம் இருக்கு, அப்ப நான் இப்படிலாம் இருக்கும்போது நீ ஏன் எனக்கு வந்து இவ்வளவு காசு தர்றது இல்ல, பொருளாதாரத்தை கொடுக்கறது இல்ல, குழந்தையை தர்றது இல்ல, உலகத்தினுடைய இந்த ஆசாபாசங்கள் இதெல்லாம் எனக்கு கிடைப்பதில்லையே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். இந்த கேள்வியை தூண்டுவது யார் அப்படின்னு கேட்டா ஷைத்தான். மனிதனுடைய இயற்கையான அந்த நிலை அல்லாஹ்வினிடத்திலே தன்னுடைய குறையை ஒத்துக்கொள்ளுவது, அங்க போய் உளுந்து அழுவுறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எந்த கண் அல்லாஹ்வினுடைய பாதையில் விழித்திருந்ததோ, எந்த கண் அல்லாஹ்வினுடைய முகப்பத்தில் அழுததோ, அந்த கண்ணை நரகம் தீண்டாது. அப்ப கண்ணீர் துளிகள் இருக்கிறதே அது அல்லாஹ்வினுடைய அரசில் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவை. இப்ப நமக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்கள் அழுவதில்லை, ஆண்கள் அழுவதில்லை, பெண்களுக்கு பணத்தை கையாள தெரியாது, இப்படியெல்லாம் வந்து உலகத்தினுடைய சில நியதிகளை வகுத்து அதுல நம்மளையும் சேர்த்து வச்சிருக்கான். நமக்கு அப்படிலாம் கிடையாது. பெருமானாருடைய அழுகை என்றே தனி ஒரு பாபு இருக்கு ஹதீஸ்ல. பெருமானார் எப்பெல்லாம் அழுதார்கள், நான் போன வாரம் சொன்னது மாதிரி ஷமாயில திருமிதி என்கிற அந்த கிதாபில ஒரு தனி பாபு கொண்டு வருவார், தனி ஒரு சாப்டர் கொண்டு வருவார். அதுல பெருமானார் எப்போதெல்லாம் அழுதார்கள், ஏன் அழுதார்கள், காரணத்தை அந்த ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்லாமியன் இருக்கிறானே அல்லாஹுக்கு முன்னே அழ வேண்டும், தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வினிடத்திலே தன்னுடைய குறைகளை தான் யார் என்பதை அல்லாஹ்ட்ட மட்டும்தான் வெளிப்படுத்தணும், வேற யார்ட்டையும் வெளிப்படுத்துறதுக்கு இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. ஒரு மனிதன் பாவியாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த பாவத்தை அல்லாஹ்வினிடத்திலே வெளிப்படுத்தினால் பாவ விமோச்சம் கிடைக்கும், மனிதர்களிடத்திலே வெளிப்படுத்தினால் பாவ விமோச்சமே கிடைக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹதீஸ்ல மிக கடுமையாக பெருமானார் சொன்னார்கள், முஜாஹிர்களை தவிர மீதி எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொன்னோன்னே யார சொல்லலாம், முஜாஹிரின், முஜாஹிரின்னா யாருன்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் சொன்ன வார்த்தை அதுதான், ஒரு மனிதன் பகலிலே இரவிலே பாவம் செய்கிறான், அல்லாஹ் அவனை மூடி வைத்திருக்கிறான். மறுநாள் காலையில வந்து எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிசிட்டி பண்றான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், நான் மூடி வைத்த திரையை நீ கிழித்து விட்டாய், நான் மூடி வைத்த திரையை நீ கிழித்து விட்டாய், நீ கிழித்த திரையை நான் ஒட்டுவதாக இல்லை, அதை நீயே ஒட்டி கொள்ளலாம். அப்ப பப்ளிக்ல போய் நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றது இருக்கிறதே அது ஆகும் அக்கப்பட்டதல்ல. ஆனா இன்னைக்கு மனுஷன் அப்படித்தான் புலம்பிக்கிட்டே இருக்கான். நான் யார் தெரியும்ல, நான் யார் தெரியும்ல, தெரியும் அப்படி பேசும் போதே பேசுறது. யாராவது ஒருத்தர் ஒரு மூமினுடைய குணம், அடுத்தவர்கள் தன்னிடத்துல நன்றாக நடந்தால் தானும் நன்றாக நடப்பது, அடுத்தவர்கள் கோபமாக நடந்தால் தானும் கோபமாக நடப்பது அப்படிங்கிறது ஒரு முஸ்லிமினுடைய நிலை இல்ல, ஒரு மூமினுடைய நிலை இல்ல. அத பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், லைசல் முக்கா லைசல் வாசிலுபில் முக்காபி, நீ எப்படி நடக்கிறியோ நான் அப்படி நடந்துக்குவேன். ஆனா இதுதான் இன்றைய மனிதர்களுடைய இயற்கையான நிலையாக இருக்கிறது. ஒருத்தன் ஏதாவது பேசிட்டான், நல்லா சிரிச்சு பேசினார், நம்மளும் அவர்கிட்ட சிரிச்சு பேசுவோம். ஒருத்தர் மோசமா பேசுறாரு, உடனே இவர் சொல்றாரு, என்ன பத்தி தெரியுமா, நான் வாயை திறந்தா சாக்கடை, எனக்கும் பேச தெரியும், நான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன், கோட்டு போட்டிருக்கேன், ஆனா நான் பேசினேன்னா பஜாரி லாங்குவேஜ்ல நல்லாவே பேசுவேன். இது ஒரு முஸ்லிமினுடைய அடையாளமே இல்ல. அப்ப பெருமானார் சொல்லி தருகிறார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அவர்களிடத்திலே நல்ல முறையில நடந்து கொள்வது, அதுதான் நம்மளுடைய இதுல. அதே மாதிரி தன்னுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மட்டும் சொல்லுவது. உதாரணத்துக்கு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, ஒருத்தர் நோயாளியா இருக்காரு, ஒருத்தருக்கு முடியல, அவர் என்ன செய்வாரு, எல்லார்ட்டையும் போய் நான் உடம்பு சரியில்லாம இருக்கேங்க, யாராவது பாக்குறாங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க, ஏங்க என்னங்க பண்ணுது, எனக்கு இப்படி இப்படி எல்லாம் பண்ணுதுங்க, நான் இப்படி இப்படி எல்லாம் இருக்கேங்க அப்படின்னு பொதுவா யாராவது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, சும்மாங்க, சும்மா ஜோரம், ஏங்க ஒரு மாதிரி, ரொம்ப நெருக்கமானவங்க கேட்டா ஆமாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன், ஆஜியார் என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்க்க முடியல அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, இது ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அப்படியா, அல்லாஹ் உங்களுக்கு சிஃபாவை தரட்டும்னு அதிரத்து ஒரு செய்தி. நான் யார்ட்டையுமே சொல்லல, தயவு செஞ்சு யார்ட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம், யார்ட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம், எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், பிடிக்கிறது இல்ல, தனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது யார்ட்டையும் சொல்ல. ஆனா மனிதன் யார்கிட்ட தேடி போய் சொல்லுவான், அதுக்குன்னு சில ஆளுகள் உண்டு, டாக்டர்கள்ட்ட ஒம்படியா போய் சொல்லுவான், எனக்கு இப்படி எல்லாம் செய்யுது, அல்லது டாக்டர் கேட்பாரு உனக்கு என்னெல்லாம் செய்யுது எல்லாத்தையும், அங்க ஒளிவு மறைவு கிடையாது, அங்க ஓபன். அப்போ நம்மளுடைய சாதாரண நோய்களுக்கே திறப்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய இயலாமை என்கிற நோய், நம்முடைய பாவம் என்கிற நோய் எங்கே திறக்க வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அது சொல்றதுக்கு ஒரே இடம் அல்லாஹு ஜல்லஷான உத்தலா, நம்மை படைத்த அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலையும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, நாம் அல்லாஹுவினிடத்திலே சொல்ல வேண்டும், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். அப்போ தன்னுடைய இயலாமையை அல்லாஹுவினிடத்திலே ஒத்துக்கொள்ளுவது இருக்கிறதே, இது மிகப்பெரிய செய்தி. நான் அடிக்கடி எல்லா தஃப்சீர்களையும் துபாயில் இருக்கும்போது இங்க இருக்கும்போது வந்த உடனே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பெரியார்கள் நம்முடைய வழிகாட்டிகள் சொல்ற விஷயம், நீங்க அல்லாஹுவினிடத்திலே பேசி பழகுங்கள், பழக்கம் இல்லை. சில விஷயம் என்னன்னா நமக்கு பழக்கம் இல்ல, துவா கேட்கறதில்ல, துவா இல்லாம பேசுறது, அல்லாஹ்விடத்திலே பேசுவது. இதே மஜ்லிஸ்லயே பல தடவை நான் சொல்லியிருக்கேன், அசருக்கு பின்னாடி சுபுவுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்மை படைத்த இறைவனிடத்தில் நமக்கு மிக நெருக்கமாக, நம் உயிரை விட மிக நெருக்கமாக இருக்கிற அந்த அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நிலைமைகளை எல்லாத்தையும் சொல்லுவது, நம்முடைய பெயினை சொல்றது. உலகத்துல யாரும் தன்னுடைய நம்முடைய பெயினை கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அப்படியே கேட்டாலும் சந்தோஷப்படுவான், இந்த அங்கிட்டு போன பின்னாடி நம்முடைய வழிகளை யார்ட்டையாவது போய் என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பொருளாதாரத்துல நான் இப்படி எல்லாம் போயிட்டேன்னா கொஞ்ச நேரம் அப்படியா அப்படின்னு கேட்டு போன பின்னாடி யார்ட்டையா சொல்லுவான், பத்தியா எப்படி எல்லாம் ஆடுனா, எப்படி இருப்பாரு நிலைமை உள்ள. இன்னும் சில பேர் கேட்கவே மாட்டான், கேட்பதற்கு விரும்புறதில்ல, அல்லது கேட்டாலும் கண்டுக்கிறது இல்லை, அவங்களால அவ்வளவுதான் செய்ய முடியும், தேர் இஸ் தி எண்ட். ஆனால் அல்லாஹ் இருக்கிறானே, இதை கேட்பதற்கு விரும்புகிறான், என்னுடைய அடியான என்னிடத்தில புலம்ப வேண்டும் என்று நினைக்கிறான், நல்லதை குறித்தும் புலம்ப வேண்டும், தன்னுடைய இயலாமையை குறித்தும் புலம்ப வேண்டும். அந்த பெயினுக்குள்ள மருந்து, நம்ம உலகத்தில் அனுபவித்த அந்த கஷ்டங்களுக்கு, யார்ட்டையும் சொல்ல முடியாத அந்த வழிகளுக்கு மருந்து அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. அது அல்லாஹ்ட்ட சொல்லணும், யா அல்லாஹ் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அது வந்து துவா இல்ல, சும்மா சாதாரணமான ஒரு பேச்சு, எனக்கு இவ்வளவுலாம் நல்லது செஞ்சிருக்க அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே நன்றி, எனக்கு இந்த இதெல்லாம் சிரமமா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் முன்னாடி நிக்குது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் எப்படி போகணும், எனக்கு வழிகாட்டு. ஒரு பத்து நாள் பேசினா அல்லாஹ் சொல்றான், யார் என்னிடத்திலே வந்து பேசுகிறார்களோ, என்னிடத்திலே கேட்கிறார்களோ, நான் பதில் சொல்லாமல் இருந்ததில்லை. அவனுடைய அத்துணை கதவுகளும் அங்கே திறக்கும், அனுபவிக்கலாம். ஆனா நம்ம அதுக்கெல்லாம் தயாரில்லை. ஊர்ல உள்ளவன்ட்டெல்லாம் கேட்போம், ரெண்டு ரக்காய் தொழுது அல்லாட்ட கேட்ட மாட்டோம். ஒரு பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும், இப்ப உள்ள பஞ்சாயத்து என்னன்னா ஒரு பிள்ளைய காலேஜ்ல சேர்க்கணும், ஸ்கூல்ல சேர்க்கணும்னா எல்லா காலேஜும் போய் எல்லா ஊர்லயும் போய் பார்த்துருவாரு. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அப்புறமா யாராவது சொன்னா ரெண்டு ரக்காய் எல்லாம் தொழுகிறதே இல்லை. கேட்க வேண்டியவன்ட்ட எதையுமே கேட்கறது இல்ல, கேட்க வேண்டியவன்ட்ட எதையுமே கேட்கறது இல்லை. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த புள்ள ஒழுங்கா படிக்காட்டி அப்புறமா சொல்றது, யாழ்லா நான் கொண்டு போய் காலேஜில் சேர்த்தேன், என் பையன் ஒழுங்கா படிக்கிறது இல்ல. அல்லா கேப்பா, இப்ப ஏன்டா சொல்ற, நீனா தானே சேர்த்து விட்ட, போய் அழு உன் பிள்ளைய கட்டிக்கிட்டுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ நம்முடைய இயலாமைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி பழக வேண்டும். அல்லாட்ட மட்டும்தான் சொல்லணும், அல்லாட்ட மட்டும்தான் சொல்லணும். இதுல எல்லாருமே நம்மை விட்டு தூர போனவர்கள், நம் மனைவியும் சரி, நம்மை பெற்றோர்களும் சரி, நம்முடைய குழந்தைகளும் சரி, ஒரு அளவுக்கு மேல விளங்காது. அல்லது அவங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்ப மாட்டான். இப்படி நாம் சொல்லி பழகிவிட்டால், ஒரு நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன், கிட்டத்தட்ட பல்லாண்டு காலங்கள் துபாயில இருந்த நண்பர், 30 வருஷத்துக்கு மேல இருந்தாரு. இங்க வீடுகளெல்லாம் கட்டி குழந்தைகள்லாம் எல்லாம் படிச்சு எல்லாம் வந்துட்டாங்க. ஊர்ல ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு வந்தாரு. ஊர்ல வந்து இருக்க போற சமயத்துல 1 வருஷம் ஆச்சு, மனைவி இறந்து போச்சு, மனைவி இறந்து போச்சு, ஒரு 60-61 வயசு, குழந்தைங்க இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்கு. அப்போ மனைவி இறந்த உடனே அப்பந்தான் அவருக்கு அந்த வகசத் தெரியுது. இங்க உள்ள சூழ்நிலை இந்தியாவில என்னங்கிறது அவருக்கு புரியல. ரெண்டாவது, எல்லாமே கேட்டு கேட்டு ஆலோசனை பண்ண அந்த மனைவியை காணும். ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொல்றார், ஏன் உடம்பு சரியில்லாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, முகம் வாட்டமா இருக்க, என்ன செய்யுது அப்படின்னு கேட்ட உடனே, நான் கவனிக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன், இந்த ரெண்டு கண்ணு ஓரத்துலயும் அப்படி தண்ணி கெட்டி நிக்குது. பல கோடிகள் சம்பாதிச்ச மனுஷன், எல்லா சொத்து பத்துகளையும் சம்பாதிச்சு வச்சிருக்காரு இந்த கண்ணு ஓரத்துல. நான் கேட்டேன், ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, என்ன பிரச்சனை? அவர் சொல்றாரு, யார்கிட்ட என்ன சொல்ல, பிள்ளைங்களை சொன்னா புரியாது, எனக்கு ஏதாவது வலிக்குது உடம்பு சரியில்லைன்னா தைலம் எடுத்து கொண்டு கொடுப்பான், அவ்வளவுதான். அந்த எனக்கு என்னமோ ஒரு மாதிரி விரக்தியா தெரியுது, எனக்கு மனைவி இல்லை, இறந்துட்டாங்க. என்னுடைய அந்த ஆசாபாசங்களை நான் யார் இடத்துல போய் பகிர்ந்துக்கிறது? பிள்ளைகளுக்கு விளங்காது, கேட்கறதுக்கு ஹி இஸ் நாட் ரெடி டு லிசன். பெற்றோர்கள்ட்ட கேட்கறதுக்கு எந்த குழந்தை இன்னைக்கு ரெடியா இல்ல? கேட்டா ஃபாரின்ல இருந்து நல்ல ஒரு பெரிய தைல பாட்டில் அனுப்பி விடுவார். யாருக்கு தேவை, யாருக்கு தேவை? இன்றைக்கு உலகம் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய மிக மோசமான புரிதல்கள், தைலம் பாட்டல் தேவையில்லை, ரெண்டு வார்த்தைகள் தேவை. அவருக்கு தேவை ஒரு பையன், ஏன் பாப்பா ஒரு மாறுறீங்க, முடிஞ்ச அவ்வளவுதான், அதெல்லாம் சரியா போயிடும் அந்த நோய் எல்லாம். ஆனா கேக்குறதுக்கு அல்ல, இதை யார்கிட்ட போய் நான் சொல்றேன், இதை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவங்க இல்ல அப்படி. அந்த வயசு, அந்த சம்பாதிச்சது, அந்த அனுபவம் எல்லாம் இருந்தும் எதுவோ இல்லை. ஏன் அல்லாட்ட சொல்லி பழகலன்னு நம்ம அங்க சொல்லி சொல்லி எல்லாத்தையும் பழகிருந்தோம் அப்படின்னு சொன்னா உலகத்துல எவனையும் எதிர்பார்க்க மாட்டோம். நம்முடைய எல்லா சொல்களும் அங்கே போய் இருக்கும், அதனுடைய வழிகள் அங்கே பிறந்திருக்கும். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹுவிற்கு முன்னால் தன்னை ஒத்துக்கொள்ளுவது, தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளுவது, அல்லாஹுவினிடத்திலே சொல்லுவது, யா அல்லாஹ் இதை எனக்கு மாத்தித்தா என்கிற ஒரு மனோநிலை. அதுக்கடுத்து ஒரு சைத்தானுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தவறிலிருந்து வெளியே வருவது, அது பிடிக்கவே பிடிக்காது. ரெண்டாவது, எப்படியாவது அதுல மாட்டி விடலாம் அப்படின்னு தான் நினைப்பான் சைத்தான். சைத்தானிடத்திலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ளுவதற்குரிய ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை விட்டு அல்லது நம்முடைய தவறுகளை விட்டு முழுமையாக வெறுத்து அதை விட்டு வெளியே வந்து விடுவது, அதுல திரும்ப போறது கிடையாது. பாவம்னு தெரிஞ்ச பின்னாடி அதுல ரெசிஸ்டன்ஸா இருக்கிறது இல்ல, அதை விட்டு வெளியே வந்துடுறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது அது அழகா சொல்லுவான், பாவம் என்று தெரிந்த பின்னால் அதிலே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஒரு மூமினுடைய தன்மை என்னங்க செய்யறது, உலகம் இப்படித்தானே இருக்கு அப்படின்னு இருக்கிறது ஒரு மூமினுக்கு அனுமதி கிடையாது. இல்ல அவங்க சொல்றாங்க இப்படித்தான் வாழ முடியுமா, இல்ல பொய் சொல்லாம இருக்க முடியாதான், வட்டி வாங்காம இருக்க முடியாதான், இன்னைக்கு உள்ள காலத்துல வேற எந்த பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் இல்ல. இல்ல ஒரு மூமினுடைய நிலை அப்படி இருக்கவே முடியாது. என்னைக்கு தவறு என்று தெரிகிறதோ உடனே அதை விட்டு வெளியே வந்துடணும். இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய ஒரு மூமினுடைய நிலை இது ஷைத்தானுக்கு பிடிக்காதது. ஷைத்தானுக்கு பிடிக்காதது அல்ல ரெசிஸ்டன்ஸ், அதுக்குரிய ஆயிரம் காரணங்களை தேடி எடுப்பது. நம்ம இருக்கிறதுல செய்யற தப்புக்கு எல்லா இடத்துல இருந்தும், நான் மட்டுமா செய்யறேன், யார்ட்டையாவது போய் ஏதாவது தப்பு செஞ்சா கேளுங்க, நான் மட்டுமா செய்யறேன், உலகத்துல எத்தனையோ பேர் செய்யறான், உடனே அடுத்த மேல தூக்கி போடுறது ஒரு மோசமான மனோநிலை. அல்லாஹ் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். அதை நம்மள நம்ம செக் பண்ணிக்கிறது. அடுத்ததாக சொன்னார்கள், நமக்கு கிடைத்திருக்கிற அல்லாஹுவினுடைய அனுக்கிரகங்களை கொண்டு பெருமை அடிப்பது, இது மோசமானது. நம்ம ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த வந்து பல்காம் இப்னு பாவுராவினுடைய வரலாறு, அதை அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். அவர் நாய்க்கு உதாரணம், அவன் நாய்க்கு உதாரணம்ங்கிறான். நாக்க தொங்க போட்டு அலைஞ்சாங்கன்னா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறதோ, நேமத்துகள் இருக்கிறதோ, கல்வியால், பொருளாதாரத்தால், ஆரோக்கியத்தால், குடும்பத்தால், குழந்தைகளால், மனைவியால், பெற்றோர்களால், இன்னும் எத்தனை வகையான பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறதோ அதை கொண்டு அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நமக்கு நம்மளே வந்து நம்ம நான் யார் தெரியும்ல என்ற அந்த மனோநிலை இருக்கிறதே நம்மளை கீழே கொண்டு போய் போட்டோம். அப்ப எதெல்லாம் நமக்கு இதே போன்ற பிளஸ்ஸிங்ஸ் வருகிறதோ அதை வைத்து இன்னும் அல்லாஹுவை நெருங்குவது எப்படி என்று சிந்திப்பதுதான் ஒரு முஸ்லீமினுடைய, ஒரு மூமினுடைய ஆரம்ப கட்டம். ஒருத்தருக்கு அறிவு கிடைச்சிருக்கு, படிக்க முடியுது அப்படின்னு சொன்னா அதை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய வழி. பொருளாதாரம் கிடைச்சிருக்குன்னா இன்னும் அல்லாஹ் நெருங்கிறதுக்கு இதை கொண்டு நான் என்ன செய்யலாம், மனைவி மக்களை கொண்டு இன்னும் அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய வழி, இதை தேடுறதுதான் ஒரு மூமினுடைய. அதை கொண்டு பெருமை அடிக்கிறார் என்று சொன்னால் அதை தன்னகத்தாக நினைக்கிறார். அதெல்லாம் நமக்கு தான் சொந்தம், நம்மளா தேடி எடுத்தது, நானா என்னுடைய அறிவால் கொண்டு வந்தது, இல்ல என் அறிவுக்கு இவ்வளவு மரியாதைன்னா எல்லாமே முடிஞ்சு போகுது. டோட்டல் எல்லாம் சொல்றான், உனக்கு ஒண்ணுமே இல்லை, யூ ஆர் நத்திங். நம்ம கொடுத்தோம், கொடுத்து உன்னை நாம் சோதிக்கிறோம். அப்ப தனக்கு கிடைத்த நேமத்துகளை கொண்டு பெருமை அடிப்பது கூடாது. இது ஷைத்தானுடைய வழி. அது எதாக இருந்தாலும் சரி, அது வீடோ, காரோ, வசதிகளோ, பொருளாதாரமோ, செல்வமோ, குழந்தைகளோ, அறிவோ, எதாக இருந்தாலும் சரி, ஈவன் இபாதத் தஹஜ்ஜத் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்படியா நான் காலையில 3 மணிக்கு தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சப்ப அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ளது. நம்ம தஹஜ்ஜத் தொழுகிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், அவ்வளவுதான். உலகத்துல எவனுக்கும் தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டிலும் சரி, யாரும் அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணாட்டிலும் சரி, எதுவும் எனக்கும் என் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ளது. இது வந்து வம்படியா தன்னை வெளிப்படுத்துவது. அதாவது அல்லாஹ் சில அடியார்களுக்கு சில கராமத்துகளை சில நேரங்களிலே கொடுக்கிறார். இஸ்லாமிய அதாவது அஹ்லே சுன்னா வல் ஜமாவினுடைய அகாயித் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று, அல்லாஹ் சில அடியார்களுக்கு தன்னுடைய இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு சில கராமத்துகளை சில தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கிறார். அந்த கராமத் என்ற அந்த செயல் ஒரு அடியாரிடத்திலிருந்து வெளிப்பட்டு விட்டால் அவர் எப்படி யோசிப்பாரா, வெட்ட வெளியில டாய்லெட் போயிட்டா ஒரு மனுஷன் எப்படி அஞ்சு நடுங்குவானோ, திடீர்னு டாய்லெட் வந்துச்சு ரோட்ல போயிட்டார், அவர் எப்படி இருப்பாரு, அவரால் கட்டுப்படுத்த முடியல ரோட்ல போயிட்டார், அப்படி கூணி குறுகி எங்க போகலாம், எங்க சுத்தம் பண்ணலாம், நம்ம எப்படி இதுல இருந்து டக்குன்னு வெளியே வர முடியும்னு யோசிப்பாரோ, அதே மாதிரி தான் ஒரு அல்லாஹுவினுடைய அடியாருக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து விட்டால் அதை எவ்வளவு மறைக்க முடியுமோ, அல்லதுல இருந்து எவ்வளவுல இருந்து வெளியே வந்துட முடியுமோ. ஏன் அப்படின்னு சொன்னா, அதை கொண்டு தான் என்ற அகந்தையும் பெருமையும் வந்துவிடக் கூடாது. தன்னை அடையாளம் காட்டப்படுகிறோமோ என்கிற அந்த சிரத்தை, அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது அதுக்கடுத்து சொன்னாங்க, மற்றவர்களை பார்த்து ஏளனமாக நினைப்பது. இது ரெண்டும் இம்பேலன்ஸ். ஒன்னு தன்னை பெருசா நினைக்கிறது, எப்ப இந்த எண்ணம் வருகிறதோ அடுத்தவர்களை ஏளனமாக பார்க்க தோணும். இன்றைக்கு நான் பொருளாதாரத்திலே பெரியவன் என்கிற எண்ணம் வரும்போது அடுத்தவங்களை பார்த்து சிச்சி இவெல்லாம் என்ன, இவெல்லாம் யாரு, நமக்கு நிறைய அறிவு இருக்கிறது என்று சொல்லுகிற போது அடுத்தவர்களை ஏளனமாக பார்க்கிற சிந்தனை. இது வெளி, இது உள்ள சிந்தனை அப்படின்னு சொன்னா, வெளியிருந்து நாம் பார்க்கிற இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஹாலோ எஃபெக்ட் கொடுக்கிறது. ஹாலோ எஃபெக்ட் உள்ளதுக்கு என்னன்னா, இந்த ஒளிவட்ட சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்துச்சுன்னா அவனை அப்படியே கொண்டு போய் அல்ல அளவுக்கு ஆக்கிடுறது. அது ஒரு மோசமான நிலை, அது இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹுவினுடைய சுன்னத் உலகத்தில் யாரையும் அப்படி வைப்பதில்லை. ஒருவரை விட இன்னொருவரை அல்லாஹ் மாற்றி மாற்றி மேலும் கீழும் வைத்திருக்கிறார். உலகத்தினுடைய சுன்னா அல்லாஹ்வினுடைய நியதி அதை புரிந்து கொள்ளுவதற்கு. ஆனால் மனிதர்களினுடைய இயலாமை என்ன செஞ்சிருவான்னா அந்த ஹேலோ எஃபெக்ட். ஒருத்தன் ஒரு விஷயத்துல பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனை எல்லாத்துக்கும் சேர்த்து பெருசாக்கிடுறது, அவனை கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டு போறது, இவனா ஏத்துறது மேல, ஏண்டா சும்மா இருக்க நீ அப்படின்னு. அதான் அந்த ஒளிவட்ட எஃபெக்ட்னு சொல்லுவான். பின்னாடி ஒரு பெரிய யாராவது அந்த அந்த காலத்து அரசர்களை போடும்போது பின்னாடி பெரிய ஒளிவட்டம் போட்டு வச்சிருப்பான். ஏன்னா அவன் பெரிய ஆளு. நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கீங்களேன், அவனுக்கு உலகமே தெரியும்னு நினைக்கிறது. அவன்கிட்ட போய் இது என்னங்கன்னு கேட்டா அவன் தெரியாதுன்னு சொன்னா, என்னங்க உங்களுக்கே தெரியாதா, நீங்க இப்படிலாம் இங்கிலீஷ் பேசுறீங்க, அல்லது எவனாவது இஸ்லாத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு போட அவன் தாண்டா அல்லாமா அப்படின்னு நினைச்சுக்கிறது தப்பு. எல்லாத்துக்கும் எல்லாமும் உண்டு, எல்லாமும் இல்லை. அப்ப ஏற்றத்தாழ்வான உலகங்கள் தான் இது. ஒருத்தனை பார்த்த உடனே ஒரு சிறப்பம்சம் இருக்குன்னா அவன் அல்லாஹ் உயரத்துக்கு உயர்த்துறது இல்ல, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கான்ட்டு அதை விட்டு நவரணும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. இப்ப சைத்தான் அந்த இடத்துல தூபம் போடுவான், அது அதெல்லாம் தெரியுது. ஒரு அஜர்த்து ஒரு தடவை ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு கேக்குறாரு, அவர் ஒரு ஓதி ஊதுறாரு அல்ல பிஸ்மில்லா ஆயத்துல் குர்சி ஓதி எல்லாம் திரும்பி நல்லா போச்சு. உடனே நாளைக்கு நோயினா திரும்ப அஜர்த்துட்டே வேற ஏதாவது வீட்டு பஞ்சாயத்து, இது 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 ஒரு மோசமான மனோநிலை அப்படி அல்ல. அப்போ ஒரு நிலை என்பது அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறது, அதை எல்லாத்தையும் ஒரே நிலையில் ஏத்தி பார்ப்பது அல்லது ஏளனமாக பார்ப்பது, இன்னொருத்தனை ரொம்ப கேவலமா பாக்குறது என்ற நிலை மனோநிலை கூடாது என்று, அது வந்து சைத்தானுக்கு பிடித்தமான ஒரு மனோநிலை. கடைசியா சொன்னாங்க அரகண்டா நடந்துக்கிறது மனிதர்களிடத்திலே, மிக அரகண்டாக ரொம்ப கொடூரத்தன்மையோடு நடந்து கொள்வது, மக்களிடத்திலே பேதப்படுத்தி பார்க்கிற அந்த தன்மை சைத்தானுக்கு பிடித்த தன்மை, அது ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாத தன்மை என்று இதெல்லாம் எழுதுகிறார்கள். இதெல்லாம் கேரக்டர் வைஸா மாற்ற வேண்டிய பிரச்சனைகள். கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான இந்த கேரக்டரல் சேஞ்ச் இதுக்கு பின்னாடி எழுதியிருக்காங்க. இது அவர்கள் நாம் வந்து அந்த ஆடியோல கேட்டோ அல்லது பதிவு பண்ணியோ அல்லது மனசுல பதிவு பண்ணியோ அல்லது அல்லாஹ்வினிடத்திலே மொத்தமாக ஒப்படைத்து அல்லாஹ் நான் மாற்றுகிற எனக்குரிய அந்த வழிகளை எனக்கு தா, சைத்தான் புறத்திலிருந்து ப்ரொடெக்ஷனை எனக்கு தா, என் குணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா அதனுடைய மாற்றங்களை நமக்கு தருவான். அதன் மூலமாக நாம் நம்மை மாற்றிக் கொள்வதற்குரிய வழிகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை பற்றி உண்டான சிந்திப்பதற்குத்தான் இதை முதல் செய்தியாக இதை எடுத்து இந்த இடத்திலே நமக்கு சொல்லப்பட்டது. அடுத்து இந்த ஆயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்து நீண்ட நாளாக போய்கொண்டே இருக்கிறது, அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் அஹதி இலைக்கும் யா பனி ஆதம், அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஓ ஆதமுடைய மக்களே உங்களிடத்தில் நாம் ஒரு அறுதிமானம் ஒரு உறுதிமானம் வாங்கவில்லையா, அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், நீங்கள் சைத்தானை வழிபட வேண்டாம் என்று, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, என்னையே வழிபடுங்கள் இதுதான் மிக தெளிவான பாதை என்று அல்லாஹ் இதிலே நமக்கு சொல்லி தருகிறான். இப்ப இந்த இடத்துல நான் ஆரம்பத்திலே சொல்லும் போது ஒரு செய்தியை சொல்லிட்டு அப்படியே அதை விட்டு கடந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தாலா சைத்தானை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறான், நீங்கள் சைத்தானுக்கு வழிபடாதீர்கள், ஏன்னா அவன் உங்களுக்கு எதிரி. எதிரியோடு எதிர்ப்பதுதான் நியாயமான செய்தி. ஒருத்தன் எதிரி அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அவனோடு நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கணும்னா, அவன் எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரிதான் நம்மளும் நடந்துக்கும். எதிரின்னு தெரிஞ்ச பின்னாடி பி அலர்ட். அல்லாஹ் திரும்ப தன்னை பற்றி சொல்லும் போது, என்னை நீங்கள் வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றான். சைத்தானுக்கு எதிரித்தன்மை கெட்டுகிற அல்லாஹ் தனக்கு எதை சொல்லித் தருகிறான் என்ற ஒரு கேள்வியை அன்றைய தினத்தில வச்சோம். அது ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லல, இப்ப சைத்தானுக்கு எதிராக நடந்தால் அல்லாஹுவோடு எப்படி நடக்கணும்? அப்ப சைத்தான் எதிரி அப்படின்னு சொன்னா, இப்ப அடுத்த பேஸ்ல இருக்கக்கூடிய அதனுடைய நேர் எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அல்லாஹுவின் இடத்துல ஒரு மூமின் எப்படி நடக்கணும்? அங்கே எதிரித்தன்மை, அங்கே விரோதத்தன்மை என்று சொன்னால் அதற்கு எதிரான போக்கு முஹப்பத். இயற்கையான போக்கு என்ன? ஒருத்தனுக்கு விரோதி அப்படின்னு சொன்னா இன்னொருத்தன் என்னவா வருவான்? ஃப்ரெண்ட். அவன் நம்முடைய முஹிப்பு, நமக்கு பிரியமானவர். இந்த இடத்துல அல்லாஹ் அதை சொல்லுகிற போது அந்த காரணத்தை வைக்கல. சைத்தானிடத்தில் எதிரியாக நடக்கிற நீங்கள் என்னிடத்தில் முஹப்பத்தா நடந்துக்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. ஏன் சொல்லல என்ற கேள்வியை முஃபஸ்ஸிரீன்கள் கேட்கிறார்கள். இது கொஞ்சம் இது ஒரு ஆழமான செய்தி. அது நாம் புரிவதற்காக வேண்டி அதை உள்வாங்க வேண்டியது நம்முடைய அடிப்படையான கடமை. அதனால இதை விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா ஏன் தன்னுடைய முகப்பத்தை அடிப்படையாக வைத்து என்னை நீங்கள் வழிபடுங்கள்னு சொல்லல, இந்த இடத்துல சொல்லல அல்ல. ஆனா குரானில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய முகப்பத்தை குறித்து பேசுவான். தப்சீர்களில் எழுதும் போது எழுதுவார்கள், அல்லாஹுவினுடைய முகப்பத் அசல், நபியினுடைய முகப்பத் ஃபரா, கிதாபினுடைய முகப்பத் ஃபரா. இந்த உலகத்தில் எதெல்லாம் அல்லாஹுவை அடைவதற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த முகப்பத் எல்லாம் நமக்கு கிளைகள் தான். அசல் முகப்பத் யாரனா அல்லாஹுவின் மீது உள்ள முகப்பத் தான். ஒரு நபியின் மீது ஒரு மனிதர் வைக்கிற முகப்பத் இருக்கிறதே அது கிளை முகப்பத் தான். ஒரு வேதத்தின் மீது வைக்கிற முகப்பத் இருக்கிறதே கிளை முகப்பத் தான், கிளை தான் அது. இந்த கிளைகள் எங்கே கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அசலான நம்மை படைத்தவனை நோக்கி கொண்டு போக வேண்டும். அப்ப வேதங்களும் நபிமார்களும் நம்முடைய வழிகாட்டிகளும் எல்லாமே நம்முடைய பிலீஃப் சிஸ்டம், நம் எதை நம்பி இருக்கிறோமோ, நம்முடைய கதா கதிர் எதுவாக இருந்தாலும் சரி அது அல்லாஹுவை நோக்கி. இது அழகா கிதாபில் எழுதுவாங்க, அல்லாஹுவினுடைய முகப்பத் அசலான முகப்பத், இட் இஸ் த ஒரிஜினல், மத்த எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அப்போ இவ்வளவு முக்கியமான செய்தியை அல்லாஹ் இந்த இடத்துல ஏன் சொல்லல? அப்ப சொல்லணும்ல. இன்னொரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்ல, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்ல. யார்கள் எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவை எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவின் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருப்பார்கள். அஷத் என்கிற வார்த்தை இருக்கிறதே எவரி ஸ்ட்ராங்கர் என்ற அர்த்தம், ரொம்ப ஸ்ட்ராங் லவ், அல்லாஹுவின் மீது எ ஸ்ட்ராங் லவ். இப்ப அந்த இடத்துல அல்லாஹ் பிரியத்தை பத்தி பேசுகிறான். இன்னும் சில இடத்துல வரும்போது அல்லாஹு சொல்லுவான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூன, அல்லாஹ் அவர்களை பிரியப்படுகிறான், அவர்கள் அல்லாஹுவை பிரியப்படுகிறார்கள். மூமின்களுடைய இயற்கையான குணம். அப்ப அல்லாஹுவின் மீது பெருமானார் அவர்கள் சொல்லும் போது சொல்லுவார்கள், ல ஈமான லிமன் ல முஹப்பத ல, ல ஈமான லிமன் ல முஹப்பத ல, எவர்களுக்கு பிரியம் என்பதில்லையோ அவர்களுக்கு ஈமான் என்பதே இல்லை. புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அப்ப யாருக்கு முஹப்பத்து, யாருக்கு வந்து ஈமான், முஹப்பத் இருக்கும். அப்சு சலாம பைனக்கும், பெருமானார் சொல்லுவார்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு முஹப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் முஹப்பத் இருந்தால் நீங்கள் சுவனம் போகலாம். இப்ப இவ்வளவு பெரிய செய்மை அல்லாஹ் தஆலா ரொம்ப லேசா இங்க விட்டு எதுவுமே சொல்ல, என்ன வழிபடுங்க இதுதான் வழி, என்ன வழிபடுங்க இதுதான் வழி. அப்போ இது நான் ஆரம்ப நாள்ல இந்த இஷ்யூ இது பத்தி உண்டான இந்த செய்திகளை சொல்லணும்னு ஆரம்பிச்சேன், சொல்லல, அப்புறம் அப்படியே போயிருச்சு. அல்லாமா ராசி என்று சொல்லுகிற தப்சீரே கபீர் உடைய ஆசிரியர் இது சம்பந்தமாக எழுதும் போது மிக அழகாக ஒரு செய்தி எழுதுகிறார். அல்லாமா தப்சீர கபீரனுடைய ஆசிரியர் அல்லாமா ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஏன் ஷைத்தானை எதிர்ப்பதற்கு விரோதித்தன்மையை காரணமாக வைத்த அல்லாஹ் தன்னை வழிபடுவதற்கு தன்னுடைய முகப்பத்தை காரணமாக வைக்கவில்லை? அந்த இமாம் எழுதுறாங்க, முகப்பத் இருக்கிறதே ரெண்டு நிலைமையில உள்ளது, ரெண்டு நிலைமையில உள்ளது. ஒன்னாவது, முகப்பத் ஒரு மனுஷனை அளவு கடந்து கொண்டு போயிரு, அளவு கடந்து கொண்டு போயிரு. மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி, நீ உன்னுடைய கடவுளை விரும்பினால் அப்படி போயிடணும், உன்னுடைய விமோச்சனம் அடைவதற்கு, உன்னுடைய அந்த யுகங்களை கடப்பதற்கு நீ என்ன செய்ய, அப்படி போயிடணும், காடோ மலையோ கண்டே ரஹ்மானே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ நீ போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய இறையை தேடிக்கொள்ளுகிறவரை உன்னுடைய பயணம், அதன் மீது அது தேடுதல் பிரியம். அது லெவல் போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சட்டை போட்டிருப்பார், சட்டை போடாம இருப்பார், வேட்டி போட்டிருப்பார், வேட்டி போடாம இருப்பார், போயிட்டே இருப்பார். என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய இறையை நான் தேடுகிறேன், குடும்பம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய உலக வாழ்வு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. எக்ஸ்ட்ரீம் எண்டு, எக்ஸ்ட்ரீம் எண்டு, மேல போயிரும் முகப்பத். உலகத்துல சாதாரணமா ஒரு பையன் ஒரு பொண்ண பிரியப்படும் போது பாக்குறோம், அதுவே என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா யுமா, நான் அடிக்கடி சொல்லுகிற மன் அஹப்ப ஷையன் பெருமானார் சொல்லுவார்கள், அதாவது இந்த அசர்ல வரும் மன் அஹப்ப ஷையன் அக்சர் அதிகரம், யாராவது ஒருத்தன் ஒரு பொருளை பிரியப்பட ஆரம்பிச்சானா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு 26 வயசு, ஒரு 30 வயசு, 35 வயசு, கல்யாணம் முடிச்சு குழந்தைகள்லாம் பெற்று அந்த பிசினஸ் செட்டப்ல உள்ள மனிதர்கள்ட்ட போய் உட்கார்ந்தா எப்படி இந்த காசை பெருக்கலாம், இதுக்கு என்னங்க செய்யறது, அதுல போடலாமா, இதுல போடலாமா, காசு இப்படி வரும், இப்படி போடலாமா, அப்படி போடலாமா. அதே ஒரு காலேஜ் படிக்கிற பையன்ட்ட போய் அதை பத்தி பேசினா யோ போயா அப்படிமா, ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்துல கல்யாணம் முடிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு பொருளை நல்லா பார்க்கணும், அது அது அந்த யோசனை இயற்கையான அது அப்படித்தான் எல்லாம் அமைச்சு வச்சிருக்கான். அப்ப பெருமானார் அந்த ஹதீஸ்ல அந்த முஃபஸ்ஸிர் அவர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு பொருளை பிரியப்பட்டால் முஹப்பத்தை அடிப்படையாக வைத்து இங்க வைத்தா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவான், எல்லாத்தையும் விட்டுருவான், சமூகத்தினுடைய கட்டமைப்பு குலைந்து போய்விடும். அல்லாஹ் எந்த சுன்னத்தை இந்த உலகத்தில நாடுகிறானோ, குடும்ப கோத்திரங்கள், அடுத்தடுத்து குழந்தைகள், மனைவியின் மீது உண்டான இச்சை, உங்களுக்கு ஆசை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, மனைவியின் மீது ஆசை தரப்பட்டிருக்கிறது. அந்த ஆசையை கொஞ்சம் விளக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டான், அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், அல்லான்னு போயிட்டு ஒண்ணு நடக்காது. அந்த உலகத்தினுடைய அந்த செட்டப் குலையாம போறதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ எக்ஸ்ட்ரீம் லவ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை ரொம்ப மோசமான நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். அல்லது ரெண்டாவது பிரியத்தை அல்லாஹ் முன் வைத்திருந்தால் லெத்தாஜிக்கு வந்துருங்கிறான். லெத்தாஜிக், ஒரு வாப்பா ஒண்ணு சொல்றாரு, அந்த பையன் செய்யல, என்னன்னு கேட்டா போய் வாப்பாட்ட பேசு, இல்ல உமா ஒண்ணு சொல்றாங்க வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க, மறந்தாச்சு, அங்க வீட்டுக்கு போனோம் திடீர்னு ஏதாவது சொல்லுவாங்களேம்மா மறந்துட்டேன், ஏன் அந்த அப்படி ஒரு உண்டான ஒரு வார்த்தை, அவன் நம்ம பிரியமானவங்க தானே, நம்ம எது சொன்னா நாளைக்கு வாங்கிக்கலாம், இன்னைக்கு இல்ல. மனுஷனுக்கு இயற்கை மறதி என்பது இயற்கை, அல்லாஹ் தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி சொல்லுவாங்க, இன்சானுக்கு மனிதனுக்கு இன்சான் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது எதுக்குன்னா அவனுடைய உன்சியத், அவன் அடுத்த மீது அடுத்த பொருள் மீது வைக்கிற பிரியம், உன்சியத் என்று சொன்னால் லவ், பிரியம். இது இல்லை அப்படின்னு சொன்னா மனுஷன் செத்து போயிடுவான், ஒருத்தனுக்கு மனைவி மக்கள் குடும்பம் அப்படி இல்ல அப்படியே இருக்கான் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் இருப்பான், ஒண்ணு லூசு பிடிச்சிடும், இல்ல செத்து போயிருவான். ஒமல் கல்பு இல்ல ஐயத்த கல்லம், ஏன் ஹார்ட்டுக்கு ஹார்ட் கல்புன்னு பேர் வச்சான்னா கல்பு என்று சொன்னால் இப்படி மாறிக்கிட்டே இருக்குது, இந்த இந்த கிளாக்ல இப்படி அடிச்சுட்டே இருக்கும்ல, அதே மாதிரி இது ஒண்ணு இங்கிட்டு இருக்கும் இல்ல இங்கிட்டு இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரமும். அதனால எந்த நேரமும் அவனால ஸ்டேபிளா இதெல்லாம் இருக்க முடியாது. அது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய சுன்னா, கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடும். அது வந்து இறைவன் தந்த ஒரு செய்தி. தொழுகைக்கு முன்னாடி தான் அஜித் போன் பண்ணி கேட்டாங்க, வந்துகிட்டு இருக்கீங்க, நாம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வரேன்னு, துவா ஓதி முடிஞ்சோட மறந்து போச்சு அஜித்துக்கு. இயற்கை. அப்போ இந்த மனிதனுடைய இந்த கல்பு இருக்கிறதே மாறிக்கிட்டே இருக்கும், இது லெத்தாஜிக்கா ஆக்கி விட்டுரும். அல்லாஹ் தானே, தொழுக தானே, பார்த்துக்கலாம். அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப பிரியமானவன், எப்படியாவது. அதனாலதான் அல்லாஹ் தெளிவாக இங்கே ஒரு செய்தியை போடுகிறான், ஷைத்தானிடத்தில் விரோதத்தன்மையை கொள்ளுகிற நீங்கள் எனக்கு முஹப்பத், என் மீது நான் வைத்திருக்கிற பிரியத்தை கொண்டு நீங்கள் இபாதத் செய்ய வேணாம், உங்களுக்கு நான் வழியை காண்பிக்கிறேன், அந்த வழியை பிடித்துக் கொள்ளுங்கள். முஹப்பத் அப்படிங்கிறது அடுத்த லெவல், நான் படைத்த பொருள் என்று உங்கள் மீது நான் முஹப்பத் வச்சிருக்கேன். அந்த ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான் யுஹிப்பூனஹும் யுஹிப்புஹும் வயுஹிப்பூனா, முதல்ல அல்லாஹ் தான் நம்மளை பிரியப்படுறான், அடுத்து நாம் அவனை பிரியப்படுகிறோம். இட் இஸ் எ செயின், நம்மளா மனுஷனா அங்க போறது இல்ல, அல்லாஹ் பிரியப்பட்டுதான் நம்மளை படைத்தான். அவனுடைய பொருள் அந்த கிரியேஷன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ், சாதாரண ஒரு கார் கம்பெனி ஒரு காரை படைச்சிட்டு ஒரு காரை கிரியேட் பண்ணிட்டு அது மேல எவ்வளவு கவனம் செலுத்துறான், அதன் மேல எவ்வளவு கவனம் செலுத்துறான். போன வாரம் தான் பேப்பர்ல ஒரு கட்டிங் போடுறேன், ரோல்ஸ் ராய்ஸ் கார் எல்லாம் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன், ரோல்ஸ் ராய்ஸ் கார் முத முதல்ல வந்த உடனே வந்து வந்து நம்மளால ஆச்சு, இந்தியால இருந்து ஒருத்தர் அங்க போயிருந்தாரான் அயல்நாட்டுக்கு ஐரோப்பா, அப்போய் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போய் வாங்கறதுக்கு ஆசைப்பட்டு போய் உள்ள கேட்க போகும்போது கம்பெனிக்காரன் விரட்டி விட்டானா, நல்லா லூஸ் பே உள்ள வரான் வர்றாங்க. ஏன்னா இந்தியன்ங்கிறதே பொதுவா எப்படி இருப்பாங்க, நம்முடைய கலர் கருப்பு இந்த தோற்றத்துல அவர் சும்மா அப்படியே போயிருக்காரு. போகும்போது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கலாமே, விரட்டி விட்டான் கம்பெனிக்காரன். இவர் திரும்ப ஹோட்டலுக்கு வந்து நல்ல அரசனுடைய இதெல்லாம் போட்டு அந்த படை தன்னுடைய இதெல்லாம் கூப்பிட்டு போற போனோடனே பார்த்தா உடனே ஒரே பயங்கரமான வரவேற்பு. 7 ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆர்டர் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்த அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார தெரு கூட்ட போட்டான். அந்த ஆள் விளக்கு மாத்த மாட்டி முன்னாடி தெரு கூட்டுறதுக்கு குப்பை அள்ளி அள்ளி ரோல்ஸ் ராய்ஸ்க்குள்ள போட்டுக்கிறது வரலாறுல எழுதியிருக்கான். இது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி அப்ப வாட்ஸ்அப்லாம் இல்ல இல்ல, அப்படின்னா ஒரே நாள் அங்க போயிருக்கும் கம்பெனிக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதே கம்பெனிக்கு போச்சான். கம்பெனிக்காரன் இறங்கி வந்து சொன்னானா, தயவு செஞ்சு இதை விட்டுருங்க, எங்க கம்பெனி பேருக்கு இழுக்கு ஆயிடுச்சு, அந்த பிராண்ட் நேமுக்கு இந்த காரை திரும்ப தந்துருங்க, ஃப்ரீயா 7 கார் தரும். அப்ப அவர் சொன்னாராம், எங்கெல்லாம் பார்த்த உடனே தெரு கூட்டுற மாதிரி இருக்குன்னு நினைச்சு நீ உள்ள விட மாட்டேன்ட்ட, அதே வேலையை உன் காரை வச்சுன்னீங்க என்ன செய்யற அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அதுல அது வரலாறுல அதுல எழுதிருந்தேன், அது ஒரு செய்தி, நடந்த செய்தி. அப்ப அந்த காலத்திலே இப்படி எல்லாம் சேட்டவன் ஆளுக நம்மள்ட்ட இருக்கா. அப்ப கல்பு என்பது, முகப்பத் என்பது ஒரு பொருளிலே கூடுகிற போது அது தன்னிலை மறக்க வைக்கிறது அல்லது லெத்தாஜிக்கு ஏற்படுத்துது. இதனால அல்லாஹ் முகப்பத் என்பதை போடவில்லை. இதுக்கு நல்ல உதாரணம் என்ன சொன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லுவான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹுவை பிரியப்படுபவராக இருந்தால், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹுவினுடைய பிரியத்தை நீங்கள் பட்டால், அல்லாஹுவினுடைய பிரியம் எனக்கு வேண்டும் என்று நினைத்தால், உடனே என்ன செஞ்சிருக்கணும், என்ன சொல்லிருக்கணும், அல்லாஹ் நீங்க அல்லாஹ்வை பிரியப்படுங்க, அல்லாஹ் உங்களை பிரியப்படுமா? அல்லாஹ் அப்படி சொல்லல. குர்ஆன் சொல்லுகிறது, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை பிரியப்பட்டால், ஃபத்தபிஊனி ஃபாலோ மீ. பெருமானார் சொல்லுகிறார்கள், திஸ் இஸ் தி வே, இதுதான் வழி, தேர் இஸ் நோ செகண்டரி, இதை எடுத்து அடுத்து வழியே கிடையாது. நபிக்கு பின்னாடி போனோம், இஸ்லாம் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் அமல் அமல் என்று சொல்லுகிற வார்த்தையை பிரயோகிக்கும், ஆக்ஷன். நான் அடிக்கடி சொன்னேன், ஆக்ஷன் பாயிண்ட். சும்மா இருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை, செயல்படுவதை இஸ்லாம் விரும்புகிறது. அல்லாஹ் படைப்பினுடைய சுன்னா செயல்படுவது. அதற்குத்தான் திரும்ப திரும்ப குர்ஆன் சொல்லும், அமல் யாமலூன், அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சோம்பி கிடப்பவர்களை இஸ்லாம் ஒரு காலமும் விரும்புவதில்லை. ஏன்னா நம்முடைய உடலினுடைய சிஸ்டத்தை அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கான். உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பிகள், இன்னைக்கு வந்து சயின்ஸ்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் அந்த மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்றான், நாளமில்லா சுரப்பிகள் எப்ப வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் நடக்கும்போது, வேலை செய்யும் போது, அப்ப மட்டும்தான் வேலை செய்யும். அந்த நாளமில்லா சுரப்புகள் எப்பெல்லாம் நின்று போகிறதோ அவன் நோயாளியாக ஆகிவிடுவான். அதனாலதான் இன்னைக்கு பணக்காரர்களோட காரை கொண்டு போய் கொடுத்துட்டு நடந்து போறான், பாக்குறோம்ல, பைக்கு கொண்டு போய் போட்டு வாக்கிங் போறான், காரை கொண்டு போய் போட்டு வாக்கிங் போறான். அது இயற்கையான சொன்னது, அல்லாஹ்வுக்கு இப்படிதான், இட் இஸ் எ ரொட்டேஷன், நம்ம மாத்த முடியாது. அப்ப அமல் அமல் என்று பேசுகிற ஒரே செய்தி இஸ்லாம் மட்டுமே. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், பாதை உண்டு, நீ பாதையிலே நட, என்னுடைய முகபத்து உனக்கு கிடைக்கும். முகபத்து வேணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி மூச்சு எழுத்து விட்டா, கடவுள் மேலேந்து இறங்கி வருவார், ஒளியை பார்க்கலாம், நல்ல விளக்கா தெரியும், சொல்றதுக்கு வேண்டாம் அழகாகும், நல்ல தூங்கலாம் உட்கார்ந்து, வேற ஒண்ணும் கிடைக்காது. அப்ப அந்த ஆயத்திலே அல்லாஹ் தெளிவுபடுது, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க, அதே செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பதிவு செய்யறான், நீங்கள் சைத்தானுக்கு வழிபடாதீர்கள், எனக்கு வழிபடுங்கள், ஹாதா ஸிராத்து முஸ்தகீம், இது முஹப்பத் அல்ல, நடக்க வேண்டிய பகுதி. இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் அழகாக எழுதுவார்கள், அல்லாஹ் சொன்னது ஸிராத்தே முஸ்தகீம். எப்போது மனிதனுக்கு பாதை தேவைப்படும், எப்போது ஒரு மனிதனுக்கு பாதை தேவைப்படும், இப்ப ஸ்ரீநகர் காலனில இந்த இடத்துல ஒரு ரோடு போட்டிருக்கான், இந்த ரோடு எப்போ வந்துச்சு, ஒரு 50 வருஷம் இல்லைன்னா ஒரு 75 ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செட்டப் இப்படி இருந்திருக்குமானா தெரியாது, இங்கெல்லாம் ரோடு இருந்திருக்குமா தெரியாது, இந்த ஏரியாவே உருவாயிருக்குமா தெரியாது, ஏன் ரோடு வந்துச்சு, இந்த ஏரியால பாப்புலேஷன் வந்து சேர்ந்துச்சு, இந்த ஏரியா மக்கள் எல்லாம் ஒன்னா வந்தாங்க, வீட்டை வாங்கினாங்க, கெட்டினாங்க, ரோட்டை போட்டாங்க, சந்து இந்த ரோட்டுக்கு ஒத்து வராது, எல்லாரும் கார்ல போறவங்க வர்றவங்க, நல்ல பெரிய 100 ரோடு போடுங்க, போடுறாங்க. எப்ப ரோடு தேவைப்படும், மனிதர்கள் நடக்கிற போது ரோடு தேவைப்படும். இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு ஆன்மீக செய்தி இங்கே சொல்லுகிறான், மனிதனே மனிதனே உனக்கு ரோடு தேவை, ஏனென்று சொன்னால் நீ பிறப்பிலிருந்து மரணத்தை நோக்கி பயணிக்க கூடியவர். அழகா எழுதுவாங்க இமாம்கள். சிராத் எதுக்கு, யாசின் எதுக்கு, நம்ம அடிக்கடி சொல்றது யாசின் எதுக்கு, உன் மறுமையை நோக்கிய சிந்தனை. இந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம், இந்த குரானை ஓதும் போதெல்லாம், இந்த யாசினை காலையில நீ ஓதும் போதெல்லாம், இட் சுட் ஓபன் யுவர் ரோட், அது உன்னுடைய பகுதிகளை திறக்க வேண்டும். அப்ப ரோடுன்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னது எதை வச்சு, பொதுவான ஒரு சிந்தனை. ரோடு என்பதற்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு. உலகத்துல ரோடு அப்படிங்கிறதுக்கு டிசைவே, அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். அதற்கென்று சில வழிகள் உண்டு. இஷ்டத்துக்கு ரோடுன்னு போக முடியாது. கப்பல்ல போறான் ஒருத்தன், நான் கடல்ல தானே போறேன், ஏன் இஷ்டத்துக்கு போறான், போக முடியாது, போக முடியாது. கடலினுடைய அந்த ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட் போறதுக்கு ரூட் மேப் வச்சிருக்கான். அந்த மேப்பை ஆன் பண்ணிட்டு அந்த ரோடு எங்கிட்டு போதும், அங்க பிளைட்ல நான் வானத்துல தானே பறக்கிறேன், ஏன் இஷ்டத்துக்கு போனா என்ன, போக முடியாது. அதுக்கென்று ஒரு ரூட் இருக்கு. அதுல எல்லா சிட்டியும் கனெக்ட் பண்றான். இங்க இருந்து துபாய் போனோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து வேற எந்தெந்த நாட்டுக்கெல்லாமோ போய் மேலே தான் பறக்கும், கீழே இறங்க மாட்டான். அப்படியே போய் அங்க போவான். ஒரு தடவை ஏதோ ஒரு ஊருக்கு துபாய்க்கு போகும்போது அது கொஞ்சம் கீழே இறங்கணும், பார்த்தா ஒரு சிட்டி தெரியுது, எந்த ஊருங்க அப்படின்னு சொன்னா, ஓமானா ஏதோ ஒரு ஊரை சொல்றான். ஏங்க இந்த ஊர் இங்க, இங்க எதுக்குங்க போறான் அப்படின்னு கேட்டா, அப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, இல்ல இல்ல எமர்ஜென்சி லேண்டிங், யாருக்காவது இதா ஆயிடுச்சுன்னா இறக்குறதுக்கு சிட்டிய கனெக்ட் பண்ணி மேப் போட்டிருக்கான். இல்ல நான் தான் வந்து பைலட், என் இஷ்டத்துக்கு நான் ஓட்டுவேன், ஓட்ட முடியாது. தேர் இஸ் எ சுன்னா, தேர் இஸ் எ வே. அப்ப அதுதான் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் உண்டு. அந்த பாதையை நீ கடப்பதற்கு இப்படித்தான் நடக்க வேண்டும். அதுதான் என்னுடைய இபாதத். என்ன அழகா சொல்லியிருக்கான். அது என்ன பாதை? சிராத்தே முஸ்தகீம், பல பேர்கள் நடந்த பாதை. இன்னைக்கு உனக்கு மட்டும் தர்ற பாதை இல்ல, பல பேர்கள் ஏற்கனவே அதில் நடந்து போயிட்டாங்க, நீ மட்டும் நடக்கல. இல்ல அப்போ நீ நடப்பதற்குரிய பாதை அங்கே தயாராக இருக்கிறது. நீ நடந்தால் அதுதான் இபாதத்தாக அங்கீகரிக்கப்படும். இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பிரியப்பட்டால், இன் குன்தும் அல்லாஹுவை நீங்கள் பிரியப்பட்டால், ஃபத்தபியூனி, என் வழி நடங்கள். பெருமானார் சொன்னார்கள் இந்த ஆயத்துக்கு அப்படி தப்சீர். அந்த ஆயத்து இந்த ஆயத்தினுடைய அடுத்த மறு அந்த ஆயத்து. அப்ப ஒரு மனுஷன் அப்படி நடக்க ஆரம்பிக்கிற போது இயற்கையாக அல்லாஹுவை நோக்கி உண்டான நகர்வில் அவனுடைய முகப்பத், அல்லாஹுவினுடைய முகப்பத் அந்த மனிதனுடைய இதயத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு அதனாலதான் சொன்னாங்க, ஒரு மனிதன் நடந்தால், ஒரு மனிதன் நடந்து வந்தால் அல்லாஹு தஆலா ஓடி வருது. என்ன ஓடி வருது? அப்போ நீங்கள் அவர்கள் 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 பிடிக்கிற கையாக, அவர் நடக்கிற காலாக அல்லாஹு மாறிவிடுகிறார். அது எப்படி? அது அதான் முகப்பத், அதான் பிடிக்கும். அஷத்து ஹுப்பன் லில்லா, ஒரு மூமின் அல்லாஹுவை எந்த அளவுக்கு பிரியப்படுவான்னா, அஷத், இட் இஸ் எ ஹார்ட்லி. அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் அஷத் அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே முன்னாடி தெரியாது. பாப்பா அம்மா யாருமே முன்னாடி வரமாட்டான். அப்ப அந்த பிரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு மனுஷன் அந்த ரோட்ல போறார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு உதாரணம் எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய சஃபர், சும்மா இருக்கும் மனுஷனுக்கு ரோடு தேவைப்படாது, போறவனுக்கு மட்டும்தான் தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், அப்ப ஒரு முஸ்லிமுக்கு இந்த ஆயத்தை சொல்லித் தருகிற பாடம், நீ நடப்பவன், நீ படுப்பவன் அல்ல, இந்த உலகம் உனக்குரிய இடம் அல்ல, யூ ஆர் எ ஸ்ட்ரேஞ்சர். பெருமானார் அழகாக ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இது அதாவது ஆபிரு சபீல் குன் ஃபி துன்யா க அன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல் துன்யா. இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஸஹாபிட்ட இந்த ஹதீஸை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர், குன் ஃபி துன்யா க அன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல், நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போன்று, ஒரு புதியவன், எ ஸ்ட்ரேஞ்சர், ஒரு புதியவன் அல்லது ஒரு பிரயாணி, அவரை போன்று நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று பெருமானார் சொன்னாங்க. அந்த ஹதீஸ் எப்படி அறிவிக்கிறார்கள் என்பதற்கு, அந்த ஹதீஸினுடைய செய்தியில் எழுதும் போது எழுதுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோள்பட்டை இப்படி குடுத்துக்கிறாங்க. அந்த அறிவிப்பாளர் எழுதுகிறார்கள், ஏன்னா எல்லா ஹதீஸுகளுமே பெருமானார் நமக்கு செய்த பாக்கியம் வெறும் வார்த்தைகளாக மட்டும் வரவில்லை, சூழ்நிலைகளோடு சேர்ந்து வருகிறது. அந்த சூழ்நிலையில பெருமானார் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதனாலதான் அழுகை, பெருமானாருடைய சிரிப்பு. போன வாரம் பார்த்தோம்ல பெருமானாருடைய சிரிப்பு, பல் தெரிகிற சிரிப்பு, பெருமானாருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகள் உணர்ச்சிகளும் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் போதனை செய்ய ஆரம்பித்தால் இங்கே சிரிச்சு சிரிச்சு தன்னுடைய சகாக்கள்கிட்ட பேசுகிற பெருமானார் அல்லாஹுவினுடைய போதனை என்று விட்டால் இஹ்மர்ரத் ஐனா வஅலா சௌதுஹ், பெருமானாருடைய கண்கள் சிவந்து விடும். அவர் பார்க்கறதுக்கே அலா சௌதுஹ், அவருடைய சத்தம் உயர்ந்து விடும். கஅன்னஹு முன்தர் ஜைஷே, ஒரு படையினுடைய கமாண்டர் எப்படி கமாண்ட் பண்ணுவாரோ அது மாதிரி அப்படி மாறிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஏன் தன்னுடைய சஹாபாக்களுக்கு தானே பேசுறோம், மத்த யாருக்காவது பேசுறோமா? இது அல்லாஹுவினுடைய வஹி, இது பேசுறதுக்குன்னு அதற்கென்று ஒரு ஸ்டைல் உண்டு, பெருமானார் சொல்லி தந்தார்கள். அதனாலதான் குத்துபால அதனுடைய மற்ற பயான்கள்ல பேசுகிற போது அந்த துணியோடு பேசுவது ஒரு சுன்னா. சில பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு கோபமா, அல்லது ஏன் இவ்வளவு வந்து இதான வார்த்தைகள். அல்லாஹ் வந்து மூஸா அலைஹிஸ்ஸலாத்து பார்த்தா கூலா கவுலன் லையின, அல்லாஹ் சொல்றானே நீங்க ரெண்டு பேரும், நீங்களும் உங்க சகோதரரும் அண்ணனும் இது இவர்கிட்ட போங்க, மூஸா அலை ஃபிரௌன்கிட்ட போங்க, கூலா கவுலன் லையின, அவர்கிட்ட ரொம்ப மென்மையா அப்படி போய் அத்தா ஃபிரௌன்கிட்ட எப்படி பேச சொல்ல, அல்ல அத்தா நான் வந்திருக்கேன்டா ஒத்துக்கத்தா, கூலா கவுலன் லையின. ஏன் அங்க அப்படி பேச சொன்னானா, அதுக்கு காரணத்தை முஃபஸ்ஸிர்கள் எழுதுவார்கள், அவன் பேட்ட ரவுடி, அவன் அல்லாஹுவை அங்கீகரிக்காதவன். ஒரு பேட்ட ரவுடிட்ட எப்படி பேசணும் அங்க அப்படித்தான் பேசணும். ஆனா இங்க பெருமானார் அதற்கு நேர் மாற்றம், தன்னுடைய சஹாபாக்களிடத்தில் முன்திறன் அல்லாஹு சொல்லுவான், பஷீரம் வ நதீரா, நபியே நாம் உங்களை சுப செய்தி சொல்லுவதற்கு as well as அப்படியே திருப்பி போட்டு எச்சரிப்பாளர்களாக. எப்ப பார்த்தாலும் சுப செய்தி அப்படியே தடவி மட்டும் விடுவோம், படுத்துக்கத்தான் சாப்பிட்டுக்கத்தான் உட்காந்துக்கத்தான் மட்டுமில்ல, இன்சார் இருக்கணும் அங்க. இன்சார் இல்லாத செய்திகள் எதுவுமே உதவாது. அப்ப அத இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த பாதை பெருமானார் அவர்கள் அந்த சஹாபியை பிடிச்சு அவருடைய மன்கிபை, அவருடைய ரெண்டு தோல்புச்சத்தையும் இப்படி ஆட்டி சொன்னாங்க, நீங்கள் இந்த தினத்தில் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு புதியவனை போன்று அல்லது வெளியூர்காரனை போன்று நீ வாழ், அல்லது ஒரு பிரயாணியை போன்று வாழ். இந்த ஹதீசனுடைய தொடர்ல இப்னு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இத அம்சைத பலாத்தன்தி, சொல்லுகிறார்கள் காலையில் ஆகிவிட்டால் சாயங்காலம் ஆயிருவோம் எதிர்பார்க்காத. சாயங்காலம் எப்படா வரும், சாயங்காலம் வரையும் இருப்போம் அல்லது அதனுடைய தேவை அப்படின்னு எதிர்பார்க்காத. நீ அதே மாதிரி மாலையில் ஆகிவிட்டால் அடுத்த நாள் காலை எதிர்பார்க்காத சொல்லிட்டு சொல்றாங்க, உனக்கு நோய் வருவதற்கு முன்னே உன்னுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக பயன்படுத்திக்கொள். இதைத்தான் முன்னாடி சொன்னேன், அல்லாஹு கொடுக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் இறைவனுக்காக வேண்டி பயன்படுத்த. செல்வம் வர வர இன்னும் பள்ளியாசலுக்கு நெருங்கிறது, நம்மள்ட்ட நேரடியான மாற்றமான குறோம், காசு வர வர பள்ளியாசலுக்கே வரமாட்டோம், அது வரையும் அல்லாஹ் தெரியும் வர போவ அழுவகழுவ எல்லாம் நடக்கும். ஓரளவு கொஞ்சம் ஒரு 4 கோடி ரூபாய் காசு வந்துருச்சுன்னா அப்புறம் பள்ளியாசலுக்கு டைம் இல்லைங்க, நம்ம போனா எல்லாரும் நம்மள்ட்ட முசாவா செய்யறாங்க, நம்ம ஒரு விஐபி அப்படிங்கிறது இவரே ஒரு பெருசா நினைச்சுக்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சொல்றான் ஒண்ணு இல்ல, இந்த 4 கோடி அப்படி பாத்திட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜீரோ அடுத்து. ஏன்னா உலகத்துல நிறைய பேர் மேல போய் கீழே வந்து திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பிச்சவன்லாம் எத்தனையோ பேர் இருக்கான். அதனால அல்லாஹ்வினுடைய சுன்னா, சொன்னாங்க நீ ஆரோக்கியமாக இருக்கும் போதே பயன்படுத்திக்கிங்க, விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், கரீப்னா யாரு, கரீப் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு பிரயாணி, ஒரு ஊருக்கு புதியவர், ஸ்ட்ரேஞ்சர்னா அந்நியர், ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம இன்னொருத்தர் வீட்டுல போய் தங்குறோம்னு வைங்களேன், உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போறோம், அது நண்பருடைய வீடு, கூப்பிடுறாங்க, அந்த வீட்டுல போய் தங்குறோம். எப்படி தங்கியிருப்போம், எப்படி தங்கியிருப்போம்? இங்க வீட்டுல வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி பெட்டு, அந்த ஃபோம் பெட் இருந்தா மட்டும்தான் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. இதெல்லாம் இப்படி வேணும். டாய்லெட் வந்து இந்த டாய்லெட் வேணும், கீழே உட்காந்து போக முடியாது, ஃபாரின் டாய்லெட் இது இருக்கணும், குளிக்கிறதுக்கு டப்பு வேணும், இதெல்லாம் அங்க எதிர்பார்க்க முடியுமா? தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போறோம், நைட்டு படுத்துட்டு காலையில போக போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற பாய்தாங்க இருக்கு, பரவாயில்லைங்க, தலைவாணி இல்லைய, கை வச்சு தூங்கிக்கிறேங்க, ஏசி இல்லைங்க, பரவாயில்ல, ஒரு விசிறின்னு தான் கொடுங்க, காலைல தூ விசிறிட்டு. ஏன் அங்க பெட்டு தேவைப்படுறது இல்ல? இன்னும் இதுக்கு உதாரணம் எழுதும் போது இன்னொரு இமாம் எழுதிருந்தார், வாடகை வீடு மாதிரி. ஒருத்தன் வாடகை வீட்டுல இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருப்பான்? இந்த வீட்டுல இது போடணும், இந்த லைட் போடணும், இது போடணும், அது இந்த வீட்டை மாத்தணும், அது யோசிப்பான். வாடகை வீடுங்க, அல்லாண்டு இருக்க வரையும் இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், யோசிப்போமா இல்லையா? அடிமடியில கை வைக்கிறார் அந்த இமாம். உனக்கு எல்லாம் டெய்லி தெரிஞ்சது, வாடகை வீட்டுல எப்படி வாழுவ? பைப் போடுவதுன்னா பேசாம இருப்ப, நீ பாட்டு அது உடஞ்சு போச்சு அவரு சொல்லிக்கலாங்க, ஓனர்ட்ட சொல்லிக்கலாங்க. சொந்த வீடா இருந்துச்சுன்னா ஒன்னு பார்ப்பான், இது இப்படி ஆயிடுச்சுன்னா, இது இப்படி ஆயிடுச்சுன்னா, இப்படி வேகமா கொண்டு வரும்போது இடிச்சிருச்சுன்னா வாடகை வீட்டுக்காரனுக்கு எதுவும் தெரியாது. கரீப், பெருமான சொன்ன கரீப், அந்நியன மாத்திரி. அதுதான் இந்த உனக்கு உலகம். ஏ ஆபிரி சபீல், நீ பிரயாணி, ஒரு பயணம் போகக்கூடியவன். இங்க இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, இல்ல டெல்லி போகணும்னு நினைக்கிறாருனா, மூணு வேளை சாப்பாடு எடு, பதினஞ்சு நாளைக்கு தங்க போறேன், பதினஞ்சு நாளைக்கு சாப்பாடை கிட்டு ஒரு பதினஞ்சரை கிலோ அரிசி வாங்கு, ஒரு பதினஞ்சரை கிலோ உப்மா வாங்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு ரெண்டு கையிலையும் தூக்கிக்கிட்டீங்க இருந்தா போவான். போற இடத்துல பாத்துக்கலாம், நீ நம்ம சொல்றோம்ல, போற இடத்துல எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம், போற இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு பாடிச்சு, எதை இருக்கிறது போதும், அவ்வளவுதான். ஆபிரி சபீல், பாதையை கடப்பவன் எவ்வளவு லேசாக தன்னுடைய பொருளாதாரம் எதையும் தூக்கிட்டு போக மாட்டான். கொஞ்சமா இருந்தா சரிங்க, ஒரே ஒரு பேக் இருக்கு அங்க சாப்பாடு பாத்துக்கலாம், எல்லாம் பாத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரே ஒரு பை இருந்தா போதும், போயிட்டே. திருமண சொன்னார்கள், இதுதான் ஒரு ஒரு மூமினுடைய சுன்ன. ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், நீ சிராத்துல நிக்கிற, நீ பாதையில நிக்கிற, உன்னுடைய பாதை உன்னுடைய உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தியே ஆக வேண்டும். அந்த கடத்துகிற பொருட்கள் காலை இரவு பகலாக இருக்கலாம், உன்னுடைய வயதாக இருக்கலாம், ஒன்னு ஒன்னா மாறி மாறி வர வர நீ இங்கிருந்து காணாம போய் எங்கிட்ட போயிடலாம். அதனால உன்னுடைய பாதைக்கு எது தேவையோ அது மட்டும் தயாராக இருந்தால் போதும். அள்ளி சேர்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல நம்ம என்னமோ சாதிச்சுன்னு நினைக்காத, சாதிக்கணும்னு நினைச்சவன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். கோடிகளை சம்பாதித்தவர்கள், அதனால எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு கிடைக்கல, எல்லாம் இங்கதான் இருக்கு. அதனால கோடியே சம்பாதிக்க வேணாம், நீ பக்கிர்சா மாறியே. அதையும் இஸ்லாம் சொல்லல, அல்லாஹ் கொடுப்பதை அல்லாஹ்வுடையதுன்னு வாங்கிக்க, அதை எப்படி எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமோ பண்ணு, அது மேல முகப்பத்து வச்சிடாதே, அல்லாஹ் மேல முகப்பத்து வை. இந்த பொருளின் மீது முகப்பத்து வைத்தவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள், அல்லது இதுதான் நல்லதுன்னு நினைச்சு நின்னவன்லாம் நின்ட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அதுவும் கிடைக்கல, அல்லாஹ்வும் கிடைக்கல, அதுவும் கிடைக்கல. எவன் அல்லாஹுவை பிடித்துக் கொண்டானோ, அல்லாஹும் கிடைச்சா உலகத்துல உள்ள எல்லாமே கிடைச்சது, எல்லாத்தையும் அல்லாஹ் வாரி கொடுத்தான், எல்லாத்தையும், உலகத்தினுடைய அனைத்து வகையான எல்லா பொருட்களும் அவர்களுக்கு இணங்கி வந்தது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், காட்டுக்குள்ள போனானோ சொல்லுவோம், நாங்கள் பெருமானாருடைய நாங்கள் தூதுவர்கள், நாங்கள் பெருமானாருடைய தோழர்கள், இங்க வந்திருக்கோம், எல்லாம் காலி ஒண்ணுன்னா சிங்கம் குட்டியை தூக்கிட்டு போச்சுங்கிறான். எப்படி போச்சு? அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இந்த வானமும் பூமியும் பொருட்களும் உங்களுக்கு சேவை புரிவதற்கென்றே, இட் இஸ் அவர் சர்வன்ட். எப்ப சர்வன்டா மாறும்? இஃப் வி பிகம் சர்வன்ட் ஆஃப் அல்லாஹ், நாம் அல்லாஹ்வினுடைய அடியார்களாக ஆகிவிட்டா இதெல்லாம் அடியார்கள், நம்ம அதை மறந்துட்டோம் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. அப்போ இந்த சுன்னத்தை நமக்கு இந்த இடத்துல நமக்கு சொல்லி தர்றாங்க. ரோடு என்பது இருக்கிறதே, அது ஒரு மனிதனை கடத்தி செல்லக்கூடியது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீ பயணிக்க கூடியவன், அதனால மிக கவனமாக இரு. நீ அந்த ரோட்டை எப்படி பயன்படுத்துகிறாயோ, அதுல எப்படி போகிறாயோ, அது மாதிரிதான் உன்னுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நீ எதை தயார் செய்து கொள்ள வேண்டுமோ அதை தயார் செய்து கொள்ள சொன்னாங்க. இரண்டாவது, இமாம்கள் எழுதும் போது இதுல இன்னொரு இஷ்கால் எழுதுறாங்க. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல முதல்ல தன்னை பத்தி சொல்லியிருக்கலாம், முதல்ல தன்னை பத்தி சொல்லிட்டு நீங்கள் என்னை வழிபடுங்கள், சைத்தானுக்கு வழிபடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுதானே ஒரு பெரிய அல்லாஹுனா அவனுடைய ஜலாலியத்துக்கு அதான அழகு. ஒருத்தரை பத்தி யாரையாவது அறிமுகப்படுத்தணும்னா இவர் அப்படிங்க இப்படிங்க அப்படித்தான சொல்லணும். இங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னா, யா பனி ஆதம் அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானுக்கு வழிபடாதீங்க. வ அனஅபுதுனி, எனக்கு வழிபடு. இது என்ன, இது வந்து ஒரு ஒரு அழகா தெரியுது. ஒரு கேக்குறாங்க முஃபஸ்ஸிர்கள் எழுதும் போது எழுதுறாங்க, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உயிருக்கு மேலான அந்த கலிமா, எந்த கலிமாவை நம்முடைய வாழ்க்கை முழுக்க மொழிகிறோமோ, நம்முடைய மரண நேரத்தில் அது நம் வர வேண்டும் என்று ஆசிக்கிறோமோ, அந்த கலிமா என்ன கலிமா? லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். இலாஹுகள் கிடையாது. இது என்ன சுன்னத் இஸ்லாத்துல? புது சுன்னத். முதல்ல இல்ல அப்படிங்கிறது, அப்புறம் இது மட்டும் சொல்றது. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், வழிபாடு இல்ல அல்லாஹ்க்கு மட்டும்தான். இது இன்றைக்கு இதுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ஸ்டடி. எந்த ஒரு படிப்பை, எதை ஒன்றை நாம் உலகத்தில் படிக்க போனாலும் முதல்ல சொல்லி தரப்படுகிற விஷயம் அன்லேர்ன் அண்ட் தென் லேர்ன். அந்த எஃபெக்ட், அந்த அதனுடைய அந்த முறைக்கு சொல்லப்படும் அன்லேர்ன் அண்ட் தென் லேர்ன். ஒரு மனுஷன் தன்னை நிறைவாக ஆக்கி வச்சுக்கிட்டு உலகத்துல எதையுமே படிக்க முடியாது. நிறைய உதாரணம் சொல்லுவாங்க, நம்முடைய உலமாக்கள்கிட்டே, நம்முடைய இமாம்கள்ட்டே, தன்னுடைய முர்ஷிதுகளாக, தன்னுடைய வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுத்து அங்க தன்னுடைய பாடம் படிக்க வர்றவர்களாம் பெரும்பாலானவர்கள் நடத்தின பாடம், அவர் வந்து உட்கார்ந்தவொடனே நமக்கு எல்லாம் தெரியும், இவர் ஏதாவது சொன்னார்னா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வர்றார். நமக்கு எல்லாமே தெரியும் உலகத்துல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நோயிலே பெரிய நோய், இஸ்லாம் முதல்ல அதை ஒழிக்குது. யூ ஆர் நத்திங், எந்த நேரத்திலையும் இந்த மனோநிலையோடு இருக்கணும் நமக்கு தெரியாது. அல்ல ஏதாவது பிச்சை போட்டான்னா கிடைக்கும், அவ்வளவுதான் அந்த பிச்சை. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், பெருமானா சொன்ன, எங்க போனாலும் அல்லாஹ்வினுடைய பேச்சு பேசப்பட்ட அப்படி உட்கார்ந்து அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்லங்க, இது நமக்கு தெரியும் இல்ல, அதுல என்ன பாடம் கிடைக்கும் நமக்கு தெரியாது, தெரியாது. அப்போ பெருமானார் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், அன்லர்ன் அண்ட் தென் லேர்ன். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான, நம்முடைய கலிமா நமக்கு சொல்லி தரும். முதல்ல உள்ள இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாத்தையும் காலி பண்ணும். குப்பை உள்ளே கொண்டு போயே வந்து நல்ல வைடூரியத்தை வச்சுட்டு, நான் வைடூரியம் வச்சிருக்கேன் வைடூரியம் வச்சிருக்கேன், ஒண்ணுமே ஆக போறது இல்ல. முதல்ல குப்பையை காலி, மனசுல உள்ள எல்லாத்தையும் எடு. இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், முதல்ல அந்த ஷைத்தானுடைய வழிபாடு என்பது நிப்பாடு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த இமாம் எழுதும் போது, இமாம் அல்லாமா ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாப், மிகப்பெரிய இமாம், அழகா நிறைய விஷயங்களை சொல்லுவார். அவர் சொல்லும் போது சொல்லுவார், ஒரு சாதாரண சுன்னத் உன்னுடைய வாழ்க்கையில, ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போறீங்க, டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு இந்த நோய் இருக்குங்க, மஞ்சக்காமலை வந்திருக்கு இல்ல சுகர் வந்திருக்கு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உடனே இவர் கேக்குறாரு, யோ உன் வேலையை பாரு, மாத்திரை தந்தியா இல்லையா அப்படின்னு இவன் போனவன் சொல்றான், நான் யாரு தெரியும்ல, நான் பெரிய ஆளு, மாத்திரை தரத்துக்கு தான் உன்கிட்ட வந்தேன், தந்தா திங்கினேன். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட உட்கார்ந்த உடனே முதல் வேலை, இதை சாப்பிடாத, இது சாப்பிடு, இது செய்ய, இது செய்யாத, முதல்ல டோன்ட்ஸ் அப்புறம் டூஸ். தோசோஜோட சேர்த்து கொடுக்கும் போது முதல்ல இதை செய்ய, இது செய்ய. அவர் டாக்டர் சொன்னபடி அதெல்லாம் சாப்பிடாம இருந்து மாத்திரையை சாப்பிட்டா சிஃபாவாயிருவார். அவர் வீட்டுக்கு போனவங்க சொல்றாரு, அவன் ஒரு லூஸ்பே அப்படி, இவர் எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கு கூட சாப்பிடுறாரு, அப்புறம் சேர்த்து மாத்திரையும் சாப்பிடுகிறார். ஏதாவது வேலை செய்யுமா? இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாகலாம். அழகா எழுதியிருக்காரு இவர், உலகத்தினுடைய தபீபுல் அஜிசாம், இந்த டாக்டர் இருக்கிறாரே உடலினுடைய மருத்துவர். அல்லாஹு தஆலா தபீபுல் அர்வாஹ், ஹி இஸ் தி டாக்டர் ஆஃப் தி சோல். இது பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒட்டிக்கிட்டி போட்டு எதையாவது ஒண்ணு சரி பண்ணிக்கலாம், ஆனா உள்ள உள்ளது பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை சேர்க்கிறதே பெரிய விஷயம். இத ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு வ இத ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு. பெருமானார் சொல்லுவார்கள், உங்களுடைய இதயத்திலே ஒரு பகுதி இருக்கிறது, அந்த துண்டு கெட்டு போச்சு முழு உடலும் கெட்டுரும். இட் இஸ் லைக் எ கேன்சர். அது ஒரு துண்டு தான், அட போட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே அப்படின்னு சொன்னா, மாத்திரை திங்காம உடல் நோயினால் கஷ்டப்பட்டா ஒரு கால் வலிக்குதுன்னா அது மட்டும்தான் வலிக்கும். ஆனா பெருமானார் சொன்னார்கள், இதயம் கெட்டால் உடலே கெடும், அது நல்லானா உடல் அலா வகியல் கல் அதுதான் உன்னுடைய இதயம். பெருமானார் சொன்னார், இதயம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிற இந்த பிசிக்கல் ஹார்ட் இல்ல, அதற்கு பின்னே ஒளிந்திருக்கிற நம்முடைய மனம், அல்லாஹுவினுடைய அந்த தங்குமிடம் என்று சொன்னார்களே, நம்முடைய இதய பகுதி அது. அப்போ அதைத்தான் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உள்ள உள்ள குப்பைகளை எடுக்கணும். எனக்கு தெரியும் என்ற ஒரு மனோநிலையோடு நாம் எங்கே போனாலும் எதையும் கற்க முடியாது, எதையுமே கத்துக்க முடியாது. வந்து உட்காரும் போதே எனக்கு எதுவும் தெரியாது, I am nothing. எல்லா இடத்துல எந்த மஜ்லிஸுக்கு போனாலும், அது திக்ர மஜ்லிஸா இருந்தாலும் சரி, அல்லது குரான் மஜ்லிஸா இருந்தாலும் சரி, ஹதீஸ் மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, வேறு எல்லா வகையான மஜ்லிஸுகளில் போய் உட்காரும் போது நான் புது விஷயத்தை எதையோ ஒன்றை படிக்க போறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நான் பள்ளிக்கு போறேன், சஹாபாக்கள் உட்கார்ந்து சில பேர் அல்லாஹுவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், திக்ர செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், என்ன செய்றீங்க? அப்ப தன்னுடைய நிலையை அவர்கள் சொன்னார்கள். அப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹு யாரோடு அமர வேண்டும் என்று என்னை கட்டளையிட்டானோ அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கி அந்த அல்லாஹுக்கே புகழை நித்தும் உட்கார்ந்துகிட்டாங்க. நபி ஏயா என்ன கேட்காம நீங்க என்ன இங்க மஜ்லிஸா வைக்கிற எல்லாம் இந்த எல்லாம் இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு உட்காரு அப்படின்னு ரசூலுல்லா சொல்லல, தான் போய் பண்ண. பெருமானார் இருந்தாலே அந்த இடம் பறக்க, கிடைக்க வேண்டிய செய்திகள் அங்க கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த விஷயம் முதலாவது விளங்க வேண்டியது நாம் அல்லன். இதுக்கு ஒரு இமாம் வந்து போன வாரம் சொல்லும் போது சொன்னேன், அந்த தப்சீர் ஷாராவி என்று சொல்லுகிற முத்தவல்லி ஷாராவி என்கிற இந்த ஈஜிப்ட்ல இருந்த இமாம் அழகான ஒரு செய்தி எழுதியிருக்காரு. ஏன் வந்துட்டு அல்லாஹு தாலா முதல்ல இதை தடை பண்ணிட்டு அடுத்ததாக என்ன வழிபடுங்கள்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த உதாரணத்தோடு சேர்த்து நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு பெரிய ஹைவே, இப்ப சிராத் அப்படிங்கிறது என்னன்னா ஹைவேன்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த ஹைவேயே ஒருமையில தான் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல, எந்த இடத்துல எல்லாம் வந்து சிராத்னு வருதோ ஒன்லி சிராத் மட்டும்தான் வரும். சிராத் என்பது சிங்குலர், ஒருமை, ஒரே பாதை தான் உலகத்தில், வேறு பாதையே கிடையாது. சில இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான் சுபுல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான், அதுக்கும் பாதைன்னு தான் அர்த்தம். அது இந்த மாதிரி பாதை இல்ல, அது சாதாரண ரோடு, இட் இஸ் நாட் ஹைவே. சுபுல ஸ்தலம், நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் பல்வேறு வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவர் ஏறி போறதுக்கு அவர் அந்த ரூட்ல வருவார், இன்னொருத்தருக்கு இல்ம கொடுத்து அவர் அந்த ரூட்ல வருவார். இப்படி ஒவ்வொரு வகையிலையும் வரக்கூடியது அது பாதைகள். கடைசியில் அந்த பாதைகள் எங்கு வந்து சேரும்? ஹைவேல வந்து சேரும். அதான சுன்னத் உலகத்துல எந்த பாதை எங்க போனாலும். அதனால மொத்த குர்ஆன்லயும் அல்லாஹு தஆலா சிராத் என்பதை ஒருமையாகத்தான் சொல்லி இருக்கிறான். அது ஒரே பாதை, அது அல்லாஹ்வினுடைய பாதை. அப்போ அந்த இமாம் எழுதுறாரு, நீங்க ஹைவேல போறீங்க, இங்க இருந்து சென்னை போலான்ட்டு ஹைவேல ஏறியாச்சு. ஏறுனா இடையில டிவியேஷன்ஸ் இருக்கு, இடையில வேற வேற ஊருக்கு ரோடு பிரியுது, அல்லது வேலை நடக்குது, அல்லது பெரிய பள்ளம் வருது. அந்த பள்ளம் வருதுங்கிறதுக்குரிய சைன் போர்டு எங்க வைப்பாங்க? பள்ளம் வந்த பின்னாடியா? முன்னாடி. ஊர் பிரியுதுங்கிறத எங்க வைப்பான்? அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வச்சிருக்கோம். தஞ்சாவூர்ல இருந்து ஏறும் போது கும்போணம் இங்க பிரியுது அப்படின்னா முன்னாடியே வச்சிருக்கான். இந்த இடத்துக்கு வரும்போது பிரிஞ்சிரு, திரும்பிடு, இப்பவே லைட்டை போட்டு அடுத்த சைடுக்கு போய் ரோட்டுக்கு போயிருது. அதே மாதிரிதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், சைத்தானுடைய பாதை என்பதை அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான். இட் இஸ் லைக் எ சைன் போர்டு. அழகா சொன்னார், இன்னைக்குரிய அறிவுகளோடு சேர்த்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு எப்படி விளங்குமோ அதே மாதிரி அவர் பேசுறாரு. இட் இஸ் லைக் எ சைன் போர்டு. சைன் போர்டு எங்க இருக்கணும்? பாலத்துல போய் அங்க குப்பரை அடிச்சு விழுந்த பின்னாடி அப்புறம் சைன் போர்டு வச்சிருக்கான். அடாடாடா என்ன அறிவா வச்சிருக்கான் அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான். சைன் போர்டு ஊருக்கு முன்னாடியே இருக்கும். அதுக்கு பேரு தான் அந்த பாதுகாப்பு பலகை. அது மாதிரிதான் அல்லாஹ் இங்க சொல்றான், முன்னாடியே நீ வந்து என்ன செஞ்சிரு, சைத்தானுடைய இபாதத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அந்த குப்பையை வெளியே இறக்கிரு. இறக்கிட்டே அப்படின்னு சொன்னா, நான் மேலே எத்தனை விதமான குணங்களை சொன்னோமோ அதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த எல்லா விதமான அடுக்குகளும் வெளியே போயிரும். அப்படி போயிருச்சுன்னா நீ அல்லாஹுவை வணங்குவதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ளலாம், உன்னை தோதுவாக்கி கொள்ளலாம். இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி போகணுமோ அப்படித்தான் போகணும். பாதைக்கு வந்துட்டோம், முஸ்லிம்கள் ஆயிட்டோம், நமக்கு பாதை தெரிஞ்சிருச்சு, ஹைவேல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல எப்படி நடந்துக்க வேண்டுமோ அப்படித்தான் நடந்துக்கணும். வேகம் கூடலாம் குறையலாம். மூணு ட்ராக் போட்டிருக்கான், மொதல் ட்ராக் ஸ்பீடு ட்ராக், அடுத்து ஒண்ணு அடுத்து ஒண்ணு. மெதுவா போகணும்னு நினைச்சா 80 இங்க போய்க்கலாம், துபாயில போட்டிருப்பான். 100 இங்க போய்க்கலாம், 120 120க்கு மேல உள்ளவன் இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்ல போலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். வேகங்கள் கூடலாம் குறையலாம், ஆனால் அதில் செய்யக்கூடாத அல்லது அதுல போட்டிருக்கக்கூடிய சைனுக்கு மாற்றமாக நீ நடந்தால் பாத திரும்புதுன்னு போட்டிருக்கான், நான் நேரா தான் போவேங்க நான் நடக்காது. அதை என்ன அழகா பெருமானார் சொல்லுகிறார்கள் பாருங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க,
மா நஹைதுக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபு, மா நஹைதுக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபு, வமா அமர்த்துக்கும் பிஹி ஃஅது மின்ஹு மஸ்தத்அதும் فانما اهلك الذين من قبلكم كثرت مسالتهم واختلافهم على انبيائهم.
அழகா பெருமானார் சொல்லுகிறார்கள், மா நஹைதுக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபு, நான் எதை விட்டு உங்களை தடுத்தேனோ பக்கத்துல கூட போக கூடாது. ரோடு முடியுது அப்படின்னு சொன்னா நான் வம்படியா ஏத்தி இறக்கி பார்ப்பேன், போ
மாட்டிக்குவேத்துக்கும் அன்ஹு.
அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் வேதங்களும் எதை தடுத்ததோ முழுமையாக தவிர்த்துடணும், நல்லா இருக்குமே. அதனாலதான் அன்னைக்கு சொன்னேன், லா தக்ரபு ஸினா, பக்கத்திலே போவாதீங்க. ஃபோர்னிகேஷன், விபச்சாரத்திற்கு பக்கத்தில் யோசிப்பது கூட கூடாது, வட்டி யோசிப்பது கூட கூடாது, பக்கத்திலே போவாதீங்க. அல்லாஹ் அதுல இருந்துகிட்டு தப்பி அப்படி இல்ல, திரும்ப பெருமானும் நான் உங்களை எதை கொண்டு ஏவி இருக்கிறேனோ உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். தடுத்ததை விட்டு முழுசா ஒதுங்கிடணும், ஏவனதை கொண்டு முடிந்த அளவு செய்யணும். முடிஞ்சா 100 போய்க்கலாம், முடிஞ்சா 80 போய்க்கலாம், முடிஞ்சா 60 போய்க்கலாம், அது உன்னுடைய திறமையை பொறுத்த அளவு எப்படி வேண்டாலும் போலாம். உனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே எந்த அளவுக்கு இஸ்லாத்தை நீ உள்வாங்கி இருக்கிறாய் அந்த பிரியத்தை பொறுத்தது. தடை என்பது தடையே சொல்லிட்டு பெருமானார் சொல்லார்கள், இப்ப இன்னமா அஹ்லக அல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னால் உள்ளவர்கள் அழிந்ததெல்லாம் கஸ்ரத்தி மஸ்அலதிஹி, அவர்களுடைய அதிகமான கேள்விகள், வ இஹ்திலாஃபிஹி மலா அம்பியாயிஹி, நபிமார்களோடு உள்ள முரண்பாடுகள். அல்லாஹ் அதை விட்டு நம்மை புரிவதற்கும் அந்த சைத்தானுடைய நிலையை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ளுவதற்கும் அல்லாஹு தாலா நமக்கு உதவி புரிவானாக. டயம் ஆயிடுச்சு, இன்ஷால்லா அடுத்த வாரங்களில் இதனுடைய தொடரிலே அடுத்து அல்லாஹு தாலா ஜிபில்லன் கத்தீரன் அப்படின்னு சொல்றான், ஒரு அற்புதமான உதாரணத்தை அதற்கு விளக்கத்தை நமக்கு எழுதி தருகிறார்கள். அதை உள்வாங்குகிற, புரிந்து கொள்ளுகிற, அதன்படி செயல்படுகிற நல்ல அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண்களுக்கும் அல்லாஹ் தந்து, எதை கேட்டோமோ அதன்படி நாமும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அமல் செய்வதற்குரிய நசீபை அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு.